The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text 3 through 6, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, 4th Adhyayam, 3 mudal 6 varayilana slogangalukku, Upanyasam valangiyavar, Daivathiru A. Sa. Bhaktivedanta Swami ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் கோடை காலத்தில் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது. கடந்த நிகழ்ச்சியில் பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கான வழிமுறையை பற்றி நம்ம விவாதிச்சோம்.
This is to receive the knowledge in disciplic succession, bona fide disciplic succession. It is not a thing. Any knowledge, even material knowledge, if it is not received in bona fide disciplic succession, that knowledge is not perfect.
அது என்னன்னா, இந்த ஞானத்தை அதிகாரப்பூர்வமான சீட பரம்பரை மூலமா பெறுவது. எந்த ஒரு ஞானமா இருந்தாலும், அது பௌதிக ஞானமா இருந்தாலும் கூட, அதிகாரப்பூர்வமான சீட பரம்பரை மூலமா பெறல அப்படின்னும் போது அந்த ஞானம் பக்குவமானதா இருக்காது.
Suppose if you want to be a lawyer or if you want to be an engineer or a medical practitioner,
நீங்கள் ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது ஒரு பொறியியல் வல்லுநராகவோ மருத்துவ பயிற்சியாளராகவோ இருக்கணும்னா,
you have to receive the knowledge from the authoritative lawyer, authoritative engineer. Of course, I do not know what is the custom here.
நீங்க அப்போ அதிகாரப்பூர்வமான ஒரு வழக்கறிஞர்கிட்ட இருந்தோ, அதிகாரப்பூர்வமான ஒரு பொறியியல் வல்லுநர்கிட்ட இருந்தோ நீங்கள் அந்த அறிவை பெறணும். எனக்கு இங்கே வழிமுறை என்னன்றது தெரியாது தான்.
In India, the custom is that a new lawyer, he has to become an apprentice of an experienced lawyer before he is given the license to practice.
இந்தியாவில் பயிற்சி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு வழக்கறிஞர் அவர் பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு முதுமையான வழக்கறிஞர்கிட்ட உதவியாளரை கொஞ்ச நாள் பரிமுடியும். அதுதான் இந்திய வழிமுறை.
So any knowledge, unless we receive it through the authoritative sources, it is not perfect.
எந்த ஞானமும் அதிகாரப்பூர்வமான இடத்திலிருந்து பெறலேன்னும் போது அது பக்குவமானதல்ல.
There are two kinds of processes of acquiring knowledge.
ஞானத்தை பெறுறதுக்கு ரெண்டு வகையான வழிமுறைகள் இருக்கு.
One process is deductive and the other process is inductive.
ஒரு வழிமுறை உய்தறியும் வழிமுறை, இன்னொன்று தொகுத்தறியும் வழிமுறை.
Those who are strong student of logic, you know that there are two processes, deductive knowledge and inductive knowledge.
நியாயம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், உய்தறியும் ஞானம் தொகுத்தறியும் ஞானம்னு இருக்கிறது.
Deductive knowledge is considered to be more perfect.
உய்தறியும் ஞானம் மிகவும் பக்குவமானதா கருதப்படுது.
What is that? Just like man is mortal, this is a truth accepted.
உதாரணத்துக்கு, மனிதன் மரணத்துக்குட்பட்டவன், அது உண்மை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
How man is mortal, nobody is going to enter into discussion. It is accepted.
மனிதன் எப்படி மரணத்துக்குட்பட்டவன் என்றது யாரும் விவாதிக்க போறது கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
That man is mortal. Now Mr. Johnson is a man, so he is mortal.
மனிதன் மரணத்துக்குட்பட்டவன். இப்போ மிஸ்டர் ஜான்சன்ன்றவர் ஒரு நபர், அவர் மரணத்துக்குட்பட்டவர்.
This is the deductive conclusion. Because man is mortal and Johnson is a man, therefore he is mortal.
இந்த உய்தாரிய முறையோட முடிவு இதுதான். மனிதன் மரணத்துக்குட்பட்டவன், ஜான்சன்ன்றது ஒரு மனிதன், அதனால அவர் மரணத்துக்குட்பட்டவர்.
This is the process of deductive knowledge.
அதுதான் உய்தறியும் ஞானத்தின் வழிமுறை.
Now, how this man is mortal, this truth is established.
இப்போ இந்த மனிதன் மரணத்துக்குட்பட்டவன் என்ற உண்மை எப்படி நிலைநாட்டப்பட்டிருக்கு?
The other party, those who are inductive, follower of inductive process, they want to see actually by experiment and observation how man is mortal.
இன்னொரு குழுவினர், அதாவது தொகுத்தறியும் ஞானத்தை உடையவங்க, அந்த தொகுத்தறியும் வழிமுறை மூலமா அவங்க எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து கூர்ந்து கவனிச்சு மனிதன் எப்படி மரணத்துக்குட்பட்டவன்றத தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறாங்க.
They want to study. This man dies, that man dies, that man dies, that man dies. Therefore, they make a general conclusion. Well, all men are mortal.
அவங்க எப்படி கற்றுக்கொள்றாங்கன்னா, இவர் இறந்து போனார், அந்த நபர் இறந்து போனார், அந்த நபர் இறந்து போனார், அவர் இறந்து போனார், அதனால பொதுவா ஒரு முடிவுக்கு வரலாம், எல்லா மனிதர்களும் இறந்து போறாங்க.
Now, in the inactive process, you have got some defects. What is that? Now, your experience is limited.
இப்ப இந்த வழிமுறையில குறைகள் இருக்கு. என்ன அதுனா, இப்ப நம்முடைய அனுபவமானது எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு.
Suppose if you have not seen a man who is not mortal.
மரணத்துக்கு உட்படாத ஒரு நபரை நீங்க பாக்குறீங்கன்னா,
who is not mortal. That means because you are going on with your personal experience, but your personal experience is always imperfect.
யாரும் மரணத்துக்கு உட்படாதவங்க இருக்காங்க, இருக்கலாம் கூட. ஏன்னா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் படி போயிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் எப்பவுமே குறைபாடுகள் உள்ளது.
That I have already discussed. Because we have got our senses with limited power.
அதை ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். ஏன்னா நம்முடைய புலன்கள் எல்லாம் எல்லைக்கு உட்பட்ட சக்தி கொண்டதா இருக்கு.
And there are so many defects in our conditioned state.
மேலும் நம்முடைய கட்டுண்ட நிலையில நம்ம இடத்துல நிறைய குறைகள் இருக்கு.
Therefore, inductive process is not always perfect.
அதனாலதான் இந்த வழிமுறை எப்பவுமே பக்குவமானது இல்லை.
The deductive process from the authority, the knowledge received, is always perfect. So, Vedic process is deductive process.
அதிகாரபூர்வமான நபர்களிடம் பெறக்கூடிய அந்த வழிமுறையானது எப்பவுமே பக்குவமானது. இந்த வேத வழிமுறை அந்த மாதிரி ஒரு வழிமுறை.
Vedic process is deductive process.
வேத வழிமுறை உய்தறியும் வழிமுறை.
You find so many verses in the Bhagavad Gita which may appear to be dogmatic.
பகவத் கீதையில பல ஸ்லோகங்கள் கர்வம் நிறைந்து இருக்கிறதா நீங்க பார்க்கலாம்.
The Lord said that மத்த பரதர நன்னா கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. மை டியர் அர்ஜுன், தேர் இஸ் நோபடி எல்ஸ் கிரேட்டர் தேன் மீ, தேர் இஸ் நோ கிரேட்டர் அத்தாரிட்டி தேன் மீ.
பகவான் சொல்றார், மத்த பரதரம் ஞானத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய, எனது அருமை அர்ஜுனா, என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, என்னை விட உயர்ந்த அதிகாரி யாரும் இல்லை. மிகவும் கர்வத்தோட பேசுறது போல இது தோன்றலாம்.
Suppose if I say before you that there is nobody greater than me, you think Swamiji is very proud. Yes.
உங்கள் முன்னாடி என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லைன்னு நான் சொன்னேன்னா, அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ, சுவாமிஜி ரொம்ப கர்வத்தோட இருக்காரு இல்லையா?
If a man like me, who is conditioned by so many, I mean to say, restrictions, if I say, that I am the greatest of all. That is a blasphemy. I cannot say that.
என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டுண்ட பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட ஒருத்தர் என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, நான் தான் எல்லாத்த விட உயர்ந்தவர்னு சொன்னால் அது நிந்திக்கிறதாகும். என்னால் அதை சொல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ணரால் சொல்ல முடியும். ஏன்னா கிருஷ்ணருடைய வரலாறை பார்த்தீங்க அப்படின்னா நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையிலே அவர் தான் மிக உயர்ந்த நபராக இருந்தார் என்றது. குறைஞ்சபட்சம் அவருடைய காலகட்டத்தில் அவர் தான் மிக உயர்ந்தவராக இருந்தார் எல்லா துறைகளிலுமே.
Knowledge received from the greatest personality, greatest authority, is according to Vedic system that is accepted as perfect.
இப்போ வேத வழிமுறைப்படி மிகப்பெரிய நபரும் மிகப்பெரிய அதிகாரியுமான அவர்கிட்டிருந்து பெறக்கூடிய ஞானம் பக்குவமானதா ஏற்றுக்கொள்ளப்படுது.
There are three kinds of proof. According to Vedic system, they accept three kinds. For establishing truth, they take three kinds of truth.
உண்மையை நிலைநாட்டுறதுக்காக வேத வழிமுறைப்படி மூன்று வகையான உண்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அவை பிரத்யக்ஷ, அனுமான, ஐதீஹ்யா.
In logic also these three kinds of proofs are accepted. What is that?
நியாயால கூட மூன்று வகையான நிரூபணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது என்ன?
Direct perception. You are seeing, I am sitting here. That is direct knowledge. I am seeing that you are sitting here. That is direct knowledge. Pratyaksha.
நேரடியாக உணர்தல். நீங்க பாக்குறீங்க, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அது நேரடியான அறிவு. நான் பார்க்கிறேன், நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது நேரடியான அறிவு. பிரத்யக்ஷ.
அனுமான் மீன்ஸ் just like the children are playing there. We are hearing their sound.
அனுமானம்னா இப்போ குழந்தைகள் அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, நமக்கு அந்த சத்தம் இங்க கேக்குது.
So we can conjecture that there are some children. We don't see the children, but we can conjecture, we can think, we can imagine that there are some children who are playing there. This is called anuma.
அதனால இப்போ நம்ம அங்க குழந்தைகள் இருக்காங்கன்றத பார்க்கல, இருந்தாலும் நம்மால யூகம் செய்ய முடியும், நம்ம கற்பனை பண்ணிக்க முடியும். அங்க சில குழந்தைகள் இருக்காங்க, அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு அனுமானம்.
பிரத்யக்ஷ அனுமான்,
பிரத்யக்ஷ அனுமான ஐதிஹ்யா அல்லது சப்த பிரமாணம்.
சப்த பிரமாணம் மீன்ஸ் டு டேக் தி ட்ரூத் ஃப்ரம் தி ஹையஸ்ட் ஆதாரிட்டி. தட் இஸ் கால்ட் சப்த பிரமாணம்.
சப்த பிரமாணம் அப்படின்னா இந்த உண்மையை மிக உயர்ந்த அதிகாரிகிட்ட எடுத்து செல்றது. அதுக்கு பேரு சப்த பிரமாணம்.
That's right. Man is mortal. Now this man is mortal. Nobody knows where from this sound has come first.
இப்போ மனிதன் மரணத்துக்கு உட்பட்டவன். முதல்ல இந்த சப்தம் எங்கிருந்து வந்தது அது யாருக்குமே தெரியாது.
Who has experienced that man is mortal? But we are accepting this. We are accepting this. By tradition, No, man is mortal.
மனிதன் மரணத்துக்கு உட்பட்டவன்றத யார் அனுபவப்பட்டிருக்காங்க? நம்ம அதை ஏத்துட்டு இருக்கோம். பாரம்பரியமா நமக்கு தெரியும் மனிதன் மரணத்துக்கு உட்பட்டவன்றது.
Who found this truth first? The who discovered that man is mortal. That is very difficult to say, but it is coming down. The knowledge is coming down. Man is mortal and we accept everything.
யாருங்க இந்த உண்மையை முதல்ல பார்த்தாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, யார் மனிதன் மரணத்துக்கு உட்பட்டவன்றதை கண்டுபிடிச்சாங்க? அது ரொம்ப கஷ்டம்தான் சொல்றதுக்கு. ஆனால் அது கீழிறங்கி வருது, இந்த ஞானம் மேலிருந்து வருது. மனிதன் மரணத்துக்குட்பட்டவன். நம்ம எல்லாரும் அதை ஏத்துக்கிறோம்.
There are so many examples. So out of these three, the Vedic knowledge, they say that this aitijha or the knowledge received from the authority is the most perfect.
நிறைய உதாரணங்கள் இருக்கு இதுக்கு. அதனால இந்த மூன்றுல இந்த வேத ஞானம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐதீகியா அல்லது அதிகாரிகள்ட்ட இருந்து பெறக்கூடிய ஞானம் தான் மிகவும் பக்குவமானது.
Neither I'm say imagination or hypothesis nor direct. Direct perception is always imperfect. Especially in the conditions it is applied.
கற்பனையோ யோகம் செய்யறதோ அல்லது நேரடியான அனுபவமோ எல்லாமே பக்குவமற்றது, குறிப்பா இந்த கட்டுண்ட வாழ்க்கையில.
Just like direct perception, with our eyes we see the sun just like a disc, not more than your plate in on which you take your meal.
நேரடியான அனுபவம் எடுத்துட்டோம்னா, இப்ப நம்ம சூரியனை பார்க்கிறோம். அந்த சூரியனோட அளவு நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த தட்டு அளவுக்கு தான், ஒரு வட்டமா ஒரு சக்கர மாதிரி தெரியுது.
பட் ஃப்ரம் அதாரிட்டி ஐ திங்க் வி அண்டர்ஸ்டாண்ட் தி சன் இஸ் சோ மெனி மில்லியன்ஸ் டைம்ஸ் கிரேட்டர் தன் தி சன்.
ஆனால் அதிகாரிகள்ட்ட இருந்து ஐதிஹாசம் மூலமா நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோம்னா, சூரியனானது பல லட்சக்கணக்கான மடங்கு இந்த பூமியை காட்டிலும் பெரியது.
So which of them is right? By seeing your direct perception sun just like this, is it right? Or you take it from authority, the sun is such and such times bigger than we are. Which one of them you accept?
அதனால இப்ப எந்த ரூபம் இதுல சரி? இப்ப நேரடியா நீங்க பாக்குறதா, அதாவது ஒரு தட்டு அளவுக்கு இருக்கக்கூடியதான் சூரியனா, அல்லது அதிகாரிகள்ட்ட இருந்து இவ்வளவு பெருசு பூமியை விட அது பெரியது அப்படின்றது சரியானதா, எதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க?
But you are not going to prove it that the sun is so great.
ஆனா சூரியன் அவ்வளவு பெரியதா இருக்குன்றத நீங்க நிரூபிக்க போறது கிடையாது.
You do not know, you accept from some scientist, from some astronomer, from some authority that sun is so great.
உங்களுக்கு தெரியல, நீங்க அதிகாரிகள்ட்ட இருந்து விஞ்ஞானிகள்ட்ட இருந்து வானவியல் வல்லுநர்கள்ட்ட இருந்து சூரியன் அவ்வளவு பெரியதா இருக்குன்றத ஏத்துட்டு இருக்கீங்க.
But you have no capacity to see yourself whether this sun is so great or not.
ஆனால் அந்த சூரியன் அவ்வளவு பெரிதா இருக்கா இல்லையான்றத பாக்கிறதுக்கான தகுதி உங்களிடத்துல இல்லை.
Therefore, the knowledge received from authority, actually we are accustomed and we are accepting this type of knowledge in every field of our activity.
அதனால தான் அதிகாரிகள்ட்ட இருந்து பெறக்கூடிய அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்றதுன்றது நம்ம வழக்கமாக கொண்டுட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற ஞானத்தை எல்லா துறைகளிலும் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கோம்.
Now what is this newspaper? You from newspaper you understand that in China such and such things have taken place.
இப்ப இந்த செய்தித்தாள்ன்றது என்ன? இந்த செய்தித்தாள்ல இருந்து சைனாவில் இன்ன இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
And in India such and such things have taken place. Or from radio message you understand that such and such things have taken place.
அல்லது இந்தியாவில் இன்னென்ன சம்பவம் நடந்தது, அல்லது ஒரு வானொலி செய்தியிலிருந்து இன்னென்ன சம்பவம் நடந்ததுன்றத நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
But you are not experiencing them directly whether certain things are actually taking place.
ஆனால் உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததா அப்படின்றத நீங்களா நேரடியா அனுபவப்படுறதில்லை.
But you accept the authority of the newspaper.
ஆனால் செய்தித்தாள் என்ற ஒரு அதிகாரத்துவத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க.
You accept the authority of newspaper and you believe it that in China certain such things have taken place and in India certain such things have taken place which is far beyond the range of your direct perception.
செய்தித்தாளோட அதிகாரத்துவத்தை நீங்க நம்பி சைனாவில் என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு, இந்தியாவில் என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அது உங்களுடைய நேரடி அனுபவத்துக்கு மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஞானத்தை பெறத்துக்கு அதிகாரிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு.
And the more the authority is perfect, your knowledge is perfect.
எந்த அளவுக்கு அந்த அதிகாரி பக்குவமானவரோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஞானம் பக்குவமானது.
The more the authority is perfect, your knowledge is perfect.
அதிகாரிகள் எந்த அளவுக்கு பக்குவமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஞானம் பக்குவமானதா இருக்கும்.
Direct perception in all cases it is not possible to receive direct perception of everything.
எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தையும் நேரடியா நாம அனுபவப்படணும் அப்படின்றது சாத்தியம் இல்லாதது.
Take for example,
உதாரணத்துக்கு
எடுத்துட்டீங்கன்னா,
சத்தம் போடாம இருக்கு சொல்லுங்க. அவங்க சத்தம் போடுறாங்க, சத்தம் போடாம இருக்க சொல்லுங்க.
Now there is one very good example. Now if somebody wants to know who is my father, who is my father and how he can know, there is no possibility of direct perception to know the father. It is not possible.
ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. இப்ப ஒருத்தர் என்னோட அப்பா யாருன்றத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறார். எப்படி அவரோட அப்பா யாருன்றதை அவருக்கு தெரிஞ்சுக்க முடியும்? நேரடியா அவருடைய அப்பா யாருன்றத உணர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அது சாத்தியமே இல்லை.
Then who is the authority? The mother is the authority. When the mother says, my dear son, here is your father, we have to accept it.
பிறகு யார் தான் அதிகாரி? அம்மா தான் அதிகாரி. எப்போ அம்மா எனது அருமை மகனே இவர் தான் உன்னுடைய தந்தைன்னு சொல்றாங்களோ அப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளணும்.
If you say, no, I don't believe you, mother, then you have no other source of knowledge. Who is your father?
அம்மா நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன்னா அப்போ உன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வழி இல்லை.
You have no other alternative. Except you the authority of your mother, you cannot know who is your father.
உங்களுடைய தந்தை யாருன்றத உங்க அம்மா சொல்றத நீங்க ஏற்றுக்கொள்ள அப்படின்னா அப்போ உங்களுக்கு வேற மாற்று வழியே கிடையாது அது தெரிஞ்சு கொள்றதுக்கு.
Because he was your father before your birth. So how you can have direct perception? It is not possible.
ஏன்னா உன்னோட பிறப்புக்கு முன்னாடி அவர் உன்னுடைய தந்தையா இருந்தார். அதனால எப்படி நீ நேரடியா அதை அனுபவப்பட முடியும்? அது சாத்தியம் இல்ல.
So many things there are. The direct perception is not possible.
இது மாதிரி பல விஷயங்கள் நேரடியா அனுபவப்படுறதுன்றது சாத்தியம் இல்லாதது.
Therefore, in the basic process of knowledge, the authority has been accepted as the perfect source of knowledge.
அதுதான் இந்த வேதமுறை ஞானத்தில் அதிகாரிகளை ஏற்றுக்கொள்றது அப்படின்றது ஞானத்தின் பக்குவமான மூலமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.
Now here is Krishna, the direct, I am to say, highest authority. Matta paratara nannat asti kinchid asti dhananjaya. The Lord says that there is no other superior personality than me.
இங்க கிருஷ்ணர் நேரடியா சொல்றார், உயர்ந்த அதிகாரியான அவர் மத்த பரதரம் ஞான கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா. பகவான் சொல்றார், என்னை விட உயர்ந்த நபர் யாரும் இல்லை. மேலும் இதை மிக பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணா வந்து பகவத்கீதை படிக்கிறதுக்கோ அல்லது விளக்கம் கொடுக்கறதுக்கோ அவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ளணும்? நிறைய வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் கூட அமெரிக்காவில், இங்கிலாந்துல, பிரான்ஸ்ல, ஜப்பான்ல, ஏன் அவங்க எல்லாம் அதை எடுத்துக்கொள்றாங்க? ஏன்னா அது ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்தது. அதனால தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணரை உச்ச அதிகாரியா ஏற்றுக்கொள்ளல, அவருடைய வார்த்தைகளை உள்ளது உள்ளபடி நம்ம ஏற்றுக்கொள்ளலன்னா நம்ம எந்த பலனையும் அடைய போறதில்லை. இது கர்வமான பேச்சு அல்ல, அது உண்மையானது, அது கர்வமானது அல்ல.
If you study scrutinizingly what Krishna says, you will find it is right.
கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை நீங்க ஆழமா அறிந்து கொண்டீங்கன்னா அது சரின்றதை நீங்க உணர முடியும்.
You will find it, and if you take, if you follow,
அதை உணர்ந்து அதை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றினீங்கன்னா,
if you take it, accept it as it is, as Krishna said, then actually it is as benefited.
இதை எடுத்துட்டு கிருஷ்ணா சொல்றத அப்படியே ஏற்றுக்கொண்டோம்னா உண்மையிலேயே நம்ம பலனடைவோம்.
And great stalwart scholars, guys like Ramanujacharya, Shankaracharya, Madhvacharya in India,
இந்தியாவில் உறுதி வாய்ந்த அறிஞர்களான ராமானுஜாச்சாரியர், சங்கராச்சாரியர், மத்வாச்சாரியர் அவர்கள் எல்லாம் கிருஷ்ணரை உச்ச அதிகாரியா ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பரமபுருஷ பகவான்கிட்ட இருந்து வேறுபட்ட கருத்தை கொண்டிருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் கூட ஏற்றுக்கொண்டிருக்கார்.
Because we the Vaishnavas, we accept the personal God. But there are other philosophers who do not accept the personal feature of the Supreme Absolute Truth.
ஏன்னா வைஷ்ணவர்களான நம்ம பகவானுடைய தனிப்பட்ட ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மற்ற தத்துவவாதிகள் இருக்காங்க, அவர்கள் அந்த பூர்ண உண்மையோட தனிப்பட்ட ரூப தன்மையை ஏற்றுக்கொள்றதில்லை. அந்த அருவவாத பள்ளியின் தலைமை நிலையில் இருக்கக்கூடியவர் சங்கராச்சாரியர் இருந்தாலும் அவருடைய பகவத்கீதைக்கான விளக்க உரையில் ச கிருஷ்ண ஸ்வயம் பகவான், கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள்ன்றத ஏற்றுக்கொண்டிருக்கார். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள்ன்றத அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார்.
Now Sri Krishna says that this Bhagavad Gita, this science of Bhagavad Gita was first spoken by me to the Sun God. Sun God.
இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், இந்த பகவத்கீதை விஞ்ஞானமானது என்னால சூரிய தேவன் இடத்துல பேசப்பட்டது.
So whatever I am speaking to you, Arjuna, it is not a new thing.
Arjuna, உன்னிடத்தில் பேசிட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் புதுசானது கிடையாது.
Vedic knowledge, whatever Vedic knowledge you know, it is nothing like some discovery of knowledge. No. Everything is old, revealed knowledge. Everything is old, revealed knowledge.
உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு வேத ஞானமும் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஞானம்ன்றதில்லை. எல்லாமே பழமையான வெளிப்படுத்தப்பட்ட ஞானம்.
Going on, just like history repeats itself.
எப்படி வரலாறு அதுவா திரும்ப திரும்ப செயல்படுதோ அது மாதிரி அது போயிட்டு தான் இருக்கு.
This is a summer season. It is no newcomer. The summer season comes. You know in your life. The summer season came last year and again it has come.
இப்போ இது கோடை காலம். இது ஒன்றும் புதுசாக வந்ததில்லை. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே போன வருஷமும் இது மாதிரி கோடை காலம் வந்தது, மறுபடியும் இது வரும்.
And we can foretell also that in the month of December there will be winter season. It is not foretelling. It is going on like that, circle. So everything is rotating. History is repeating.
அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் குளிர்காலம் வரும்ன்றத முன்கூட்டியே சொல்லலாம். இது முன்கூட்டி சொல்கிறதில்லை, இது அப்படி தான் செயல்பட்டுருக்கு. இது எல்லாமே சுழற்சியாக இருக்குது, எல்லாமே சுழன்று கொண்டே இருக்கு, வரலாறு திரும்ப திரும்ப வருது.
The knowledge, whatever knowledge is there, that is not a new thing. It is all old.
அதனால் இருக்கக்கூடிய எல்லா ஞானமும் எதுவும் புதுசு கிடையாது, அது பழசே தான்.
So Krishna says, சைவா அயம் தே அத்யா ஜோக பிரக்த புராதனா. புராதனா மீன்ஸ் தி ஓல்ட் புராதனா. ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு யூ திஸ் ஜோகா சிஸ்டர், திஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்.
கிருஷ்ணர் சொல்றார், த ஏவா அயம் தே யோக பிரோக்த புராதனா. புராதனா அப்படின்னா பழமையான. நான் இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த யோக வழிமுறையானது, இது கிருஷ்ண உணர்வு.
This Bhagavad Gita yoga system is Krishna consciousness. All has to be in Krishna consciousness, this yoga.
இந்த பகவத் கீதை யோக வழிமுறையானது கிருஷ்ண உணர்வு. எப்பொழுதுமே கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது, அதுதான் யோகா.
So he said, Saivan, I am speaking to you again that oldest knowledge of பகவத்கீதா.
அவர் என்ன சொல்றாருன்னா, ச ஏவாயம், மறுபடியும் நான் உன்னிடத்துல அந்த பழமையான ஞானத்தை, இந்த பகவத்கீதை யோக வழிமுறையை பேசிட்டு
இருக்கேன். நான்
உன்னிடத்துல எதுவும் புதுசா பேசல.
Now you can understand that Bhagavad Gita was first spoken to the Sun God, and we have calculated to that Krishna speaking to Sangha, it's even accepting. It comes to some 40 millions of years before it was spoken.
இப்போ இந்த முதல்ல இந்த பகவத் கீதை சூரிய தேவன் இடத்துல பேசப்பட்டதுன்றதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அதை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் சூரிய தேவன் இடத்துல பேசினது கிட்டத்தட்ட 40 மில்லியன் வருஷத்துக்கு
முன்னாடி. The 40 millions of years before it was spoken first, and we do not know how many millions of years it was spoken again before that also.
நீங்க அதை நம்பணும். 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இது பேசப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டதுன்றதும் நமக்கு தெரியல.
Because history is repeating.
ஏன்னா வரலாறு திரும்ப திரும்ப.
We do not know. Our fund of knowledge is very poor. We cannot present history of this present world more than 3,000 years.
நமக்கு தெரியல. நம்மளுடைய அறிவு மிக குறைவானதா இருக்கு. தற்போதைய வரலாறு நம்ம சொல்லணும் அப்படின்னா 3,000 வருஷத்துக்கு மேல சொல்ல முடியாது.
But in the Vedic scripture we find history millions of years. That is the beauty of Vedic literature.
ஆனால் வேத இலக்கியங்களில் வரலாறுன்னு எடுத்துட்டோன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது இருக்கு. அதுதான் வேத இலக்கியங்களுடைய அழகே.
So because we cannot find out in the modern day 3000 more than 3000 years of chronological history, that does not mean that there was no history before and there was no incident, historical incidents. No, that we should not conclude in that way.
நவீன காலத்தில் 3000 வருஷத்துக்கு மேலான வரலாறை வரிசை கிரமமாக நம்மால் சொல்ல முடியாதுன்றதால அதுக்கு முன்னாடி வரலாறே கிடையாது, வரலாற்று சம்பவங்களே நடக்கலை அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது.
That oldest system of yoga I am speaking to you.
கிருஷ்ணர் சொல்றார், சா ஏவாயம் மயா தேத்யா, இன்னைக்கு நான் உன்னிடத்துல பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒன்றும் புதிதல்ல, இது மிக நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பேசப்பட்டது, இது மிகவும் பழமையான யோக வழிமுறை, இப்ப நான் உன்னிடத்துல பேசிட்டு
இருக்கேன். Why I am speaking to you?
Bhaktosime. Naa yen onadathile idha pesittu iruken?
This is the point to be noted. Bhaktosime.
Indha karutha inga kurithukolla padanum. Bhaktosime.
This Bhagavad Gita yoga is to be understood by a person who is a bhakta, who is a devotee of Krishna.
Indha Bhagavad Gita yoga valimurayanadhu பக்தனால, கிருஷ்ணருடைய பக்தனால புரிந்து கொள்ளப்படணும்.
Nobody can understand.
அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது.
Because there is a mystery of Krishna consciousness, which is impossible to be adopted by a person who is not a devotee.
பக்தோசி சகாசேதி ரகசியம். ஏன்னா இது ரகசியமானது, ரகசியமான கிருஷ்ண உணர்வு. இது கிருஷ்ணருடைய பக்தர் அல்லாத ஒருத்தரால ஏற்றுக்கொள்றதுன்றது சாத்தியம் இல்லாதது.
That is the qualification.
அதுதான் தகுதி.
To understand, to become Krishna consciousness, it is rather a difficult job. Because unless one is a devotee of Lord Krishna, it will be a difficult problem.
கிருஷ்ண உணர்வுக்கு வர்றது அப்படின்றது மிக கஷ்டமான வேலை. ஏன்னா ஒருத்தர் கிருஷ்ணருடைய பக்தராக இல்லை அப்படின்ன பட்சத்தில் அது கஷ்டமான பிரச்சனையாக இருக்கும். இதே வார்த்தை பக்தோசி அப்படின்ற வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தருடைய தகுதி கிருஷ்ணருடைய பக்தனா இருக்கணும், அப்பதான் அவனால பகவத் கீதையை புரிந்து கொள்ள முடியும்.
Now, the Arjuna say that, now people, why Arjuna? Anyone can say, well, Krishna is a historical personality of Mahabharata. How it is possible that he spoke to sun god 40 million of years before? This is something wonderful. How can we believe it?
இப்போ அர்ஜுன சொல்றான். ஏன் அர்ஜுன? யாரு வேணா சொல்லலாம். கிருஷ்ணர் மகாபாரத வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு நபர். எப்படி சூரிய தேவனிடத்தில் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினார்? இது ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்படி நம்ம அதை நம்புறது?
In the sun planet and 40 million of years before, you will laugh, but Swamiji is speaking some nonsense. 40 million of before he spoke, that is Bhagavad Gita, in the sun planet.
உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சூரிய கிரகத்தில் நான் உபன்யாசம் கொடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் முன்னாடி நீங்கள் எல்லாரும் சிரிப்பீங்க. ஓ சுவாமிஜி ஏதோ அபத்தமாக பேசுகிறார். 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை உபன்யாசத்தை அவர் சூரிய கிரகத்தில் கொடுத்தாராமே.
But he, that is not the case with Krishna, because he is the personality of God.
ஆனால் கிருஷ்ணர் விஷயத்தில் அப்படி அல்ல. ஏன்னா அவர் பரமபுருஷ பகவான்.
My case is different. If I say, you can disbelieve it. But when Krishna says, you cannot disbelieve it.
என்னோட விஷயத்தில் அது வேற. நான் சொன்னா அதை நீங்க நம்பாம இருக்கலாம், ஆனா கிருஷ்ணர் சொல்லும் போது அதை நீங்க நம்பாம இருக்க முடியாது.
So even if you believe it or do not believe it, that position is being cleared by Arjuna.
அதனால நீங்க நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் அந்த நிலையை இங்க அர்ஜுனனால தெளிவுபடுத்தப்படுது.
Because Arjuna knew it perfectly well. That it is quite possible by Krishna to speak such and such thing 30 million of before, because he is the supreme personality of God.
ஏன அர்ஜுனனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கிருஷ்ணர் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பேசினார் அப்படின்றது அவருக்கு சாத்தியமானது. ஏன்னா அவர் பரமபுருஷ பகவான்ன்றது அவனுக்கு தெரியும்.
But for other who will hear this Bhagavad Gita in future, for them he is making the point clear and asking Krishna, aparam bhavato janma param janma vivasatah. My dear Krishna, you are born just you are contemporary of mine.
ஆனால் மற்றவர்களுக்காக, பகவத்கீதை எதிர்காலத்தில் கேட்க இருப்பவர்களுக்காக இந்த கருத்தை இங்கே தெளிவுபடுத்துகிறான். அர்ஜுன கிருஷ்ணரிடத்தில் கேட்குறான், அப்பரம் பகவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதக. எனது அருமை கிருஷ்ணா, நீங்கள் என்னோட காலத்தில் பிறந்தவர்.
Say, 8 years and 9 years before you are born, along with me, your age and my age practically the same.
70 வருஷம் முன்னாடியோ 80 வருஷம் முன்னாடியோ தான் நீங்கள் பிறந்தீங்க, நானும் நீங்களும் ஒன்றா தான் பிறந்தோம். நடைமுறை சொல்லணும்னா உங்களுடைய வயசும் என்னோட வயசும் ஒன்று தான்.
How it is possible that 40 millions of years before you spoke to Sun God?
40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனிடத்தில் நீங்கள் பேசினேன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியம்?
Just see, it is very intelligent question by Arjuna.
பாருங்க, அர்ஜுனை கேட்குற இந்த கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமானது.
So that the point may be clear in future, people may not misunderstand Krishna.
எதிர்காலத்தில் மக்கள் கிருஷ்ணரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, இந்த கருத்து தெளிவாக இருக்கணுன்றதுக்காக.
அபரங் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வத. விவஸ்வத மீன்ஸ் தி சன் காட். ஓ சன் காட், oh, sun planet was created some hundreds of millions of years before, and you say that you say to sun god, how is this possible? Because you are born not even 100 years completed.
Vivasvata apdina surya devan. Oh, surya devana, surya gragam nootru kanakana lakshya kanakana varshathukku munnadi uruvaakapattadu. Neenga sonninga surya devanta pesringa nu, eppadi adu saathiyam? நீங்க பிறந்த இன்னும் 100 வருஷம் கூட முடியல. முற்காலத்தில் சூரிய தேவன்ட்ட நீங்க பேசுனீங்கன்றத எப்படி நான் புரிந்து
கொள்ளுவேன்? The Bhagavan Uvacha. Now, particularly say that Bhagavan Uvacha. The personality of God is said. What does he say?
இது மிகவும் புத்திசாலித்தனமான கேள்வி. இப்போ கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றார்? ஸ்ரீ பகவான் உவாச்ச. இங்கே குறிப்பா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் உவாச்ச, பரமபுருஷ பகவான் கூறினார். அவர் என்ன சொன்னார்?
பஹுனி மே வதிதானி ஜன்மானி தவசார்ஜன தானி அஹம் வீர சர்வாணி நத்தன் பீத்யா பரந்தபா. Krishna says, my dear Arjuna, yes, your question is very intelligent question, that you are asking me how it is possible that 40 millions of years before I spoke this science of Bhagavad Gita to the Sun God.
Krishna Choldar, Yanadharma Arjuna, உன்னுடைய கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமானதாக இருக்கு. நீ என்ன கேட்குறன்னா, 40 மில்லியன் வருஷத்து முன்னாடி சூரிய தேவனிடத்தில் இந்த பகவத்கீத விஞ்ஞானத்தை எப்படி பேசியிருக்க முடியுன்றது உன்னுடைய கேள்வி.
Yes, but you should know that bahuni me patitani janmani tapacharya. You and myself, although I am God, I get incarnation many times.
ஆமாம், இருந்தாலும் உனக்கு என்ன தெரியணும்னா, பகுனிமேவிய தீதானி ஜன்மானி தவ அர்ஜுனா, நீயோ நானும் நான் கடவுளாக இருந்தாலும் நான் பல பல முறை அவதரிக்கிறேன்.
And you are a living entity. You are also taking your birth repeatedly.
நீ ஒரு உயிர்வாளி, நீயும் பல முறை திரும்ப திரும்ப பிறவி எடுத்துட்டே இருக்க.
So we have passed all. The difference between you and me is this, that tani bir tani aham bir karmani. I remember what I did in the past long years before.
அதனால் ஏற்கனவே நம்ம கடந்து வந்திருக்கோம். உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, தானியகம் வேத சர்வாணி, நீண்ட காலங்களுக்கு முன்னாடி நான் என்ன செய்தனோ அதை எல்லாத்தையும் நான் நினைவு கொண்டிருக்கேன். ஆனால் நடந்துருக்கு வந்து அதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம், அல்லது கடவுளுக்கும் உயிர்வாளிக்கும் உள்ள வித்தியாசம்.
Our position as living entity, we are also eternal. Just like God is eternal, similarly we are also eternal.
கடவுள் நித்தியமானவர், அதுபோலவே உயிர்வாளிகளான நம்முடைய நிலையும் நித்தியமானவர்கள்.
But the difficulty is that we change our body. We change our body, basaamsi jinnani jathavya, just like we change our dress, similarly we change our body.
ஆனா இதுல கஷ்டம் என்னன்னா, நம்ம நம்ம உடலை மாற்றிக்கொள்கிறோம். வாசாம்சு ஜீனானி யதாவிஹாய, எப்படி நம்முடைய உடையை நம்ம மாற்றிக்கொள்றோமோ அதுபோல நம்முடைய உடலையும் மாற்றிக்கொள்கிறோம்.
And as soon as we change our body, now we forget everything. Death means forgetfulness, that's all.
நம்ம உடலை மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா உடனேயே நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். மரணம்னாவே மறதி.
Just like at night, when you sleep, you forget yourself. You forget yourself that I am the father of such and such children, I am the husband of such and such. You dream that you are in a different place.
ராத்திரியில் நீங்கள் தூங்கும்போது உங்களை நீங்கள் மறந்துடுறீங்க, உங்களுடைய நிலையை நீங்கள் மறந்துடுறீங்க. நான் இந்த குழந்தைகளுக்கு தந்தை, நான் இன்னார் இன்னாருடைய கணவன், இதெல்லாத்தையும் மறந்துடுறீங்க. உங்களுடைய கனவுல நீங்க வேறொரு இடத்துல இருக்கிறதா உணர்றீங்க.
Sometimes you are on the sea, sometimes on the sky, sometimes or something. You forget you.
சில சமயத்தில் நீங்க கடல்ல இருக்கீங்க, சில சமயத்தில் ஆகாயத்தில் இருக்கீங்க, சில சமயத்தில் வேற ஏதாவது மேல இருக்கீங்க, உங்களை நீங்க மறந்துடுறீங்க.
You forget. Again, when you wake up, you remember, I am such and such person, I have to do this and such and such. This is going on.
மறுபடியும் நீங்க எழுந்த உடனே, நான் இன்னார் நான் இது இதை செய்ய வேண்டியிருக்கு, நான் இது இதை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு நினைவு வந்துடுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு.
So, death means forgetfulness. That's all.
அதனால மரணம்னா மறதி அவ்வளவுதான்.
Now if it is a fact that I am eternal, so before getting this body, I had another body or another father, mother, family or society or country and everything.
இப்போ நான் நித்தியமானவன்றது உண்மைன்னா, அப்போ இந்த உடலை அடையறதுக்கு முன்னாடி எனக்கு வேறொரு உடல் இருந்திருக்கணும், அல்லது வேறொரு தந்தை, தாய், குடும்பம், சமுதாயம், நாடு எல்லாமே இருந்திருக்கணும்.
But do you remember it? And what country I was there? In what family I was there?
நான் எந்த நாட்டில் இருந்தேன், நான் எந்த குடும்பத்தில் இருந்தேன்றதெல்லாம் நாம் நினைவு வச்சிருக்கோமா?
Sometimes we get news from newspaper that a child is born, he is speaking about his previous birth. But I say no.
சில சமயத்தில் செய்தித்தாளில் சில செய்திகள் வரும், ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு வந்து முந்தின பிறவி நினைவு இருக்குது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
Sometimes it may be possible in extraordinary cases.
சில சமயத்தில் சில விதிவிலக்கான ஒரு சில கேஸில் அது மாதிரி இருக்கலாம்.
But it is a fact. It is a fact that in my previous life, I had also another body. I had my father and mother and country and family.
ஆனால் என்னுடைய முந்தின வாழ்க்கையில் எனக்கு இன்னொரு உடல் இருந்தது. என்னுடைய தந்தை இருந்தாங்க, என்னுடைய தாய் இருந்தாங்க, நான் வேற ஒரு நாட்டில் இருந்தேன், எனக்கு குடும்பம் இருந்ததுன்றதெல்லாம் உண்மைதானே?
It may be I was a dog or cat or man or god. That does matter. But as living entity, I am eternal.
நான் ஒரு நாயாக இருந்திருக்கலாம், ஒரு பூனையாக இருந்திருக்கலாம், மனிதனாக இருந்திருக்கலாம், பறவையாக இருந்திருக்கலாம், அது இப்போ முக்கியமல்ல. ஆனால் ஒரு உயிர்வாளியாக நான் நித்தியமானவன்.
I had my another body. Similarly, we are preparing another body in this life.
எனக்கு என்னோட வேறொரு உடல் இருந்தது, அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் வேறொரு உடலை தயார் பண்ணிட்டு இருக்கோம்.
Under the preparation of my previous life, I have got this body. Karmana daivana trena jantar deha upapattaye. We get our body according to our karma. According to our karma.
என்னுடைய முந்தின வாழ்க்கையினுடைய ஏற்பாட்டின்படி எனக்கு இப்ப இந்த உடல் கிடைச்சிருக்கு. கர்மனா தெய்வனே திரேனா ஜாந்தூர் தேக உபபத்தியத்தை. நமக்கு நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி உடல் கிடைக்குது.
இஃப் வி டூ சாத்விகம் ஊர்தம் கச்சந்தி சத்தஸ்வா தோஸ் வா இன் தி மோட்ஸ் ஆஃப் குட்னஸ் தே ஆர் ப்ரொமோட்டட் டு ஹையர் ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப் ஆர் ஹையர் பிளானட் லைக் தட்.
இப்போ நம்ம சாத்விகமாக இருந்தோம்னா ஒருத்தம் கச்சந்தி சத்வஸ்தா, யார் சத்துவ குணத்தில் இருக்காங்களோ அவங்க உயர்தரமான வாழ்க்கைக்கோ அல்லது உயர் கிரகங்களுக்கோ உயர்த்தப்படுறாங்க.
மத்திய திஷ்டந்தி ராஜசா தோஸ் who are in the modes of passion, they remain here in this பூலோக.
யாரெல்லாம் ரஜோகுணத்தில் இருக்காங்களோ, மத்திய திஷ்டந்தி ராஜசா, அவர்கள் இங்கேயே இந்த பூலோகத்திலேயே இருக்காங்க.
அதோகச்சந்தி தாமசா and those who are engrossed with the modes of ignorance, they may be degraded from this planet to another degraded planet or another life or animal life. This is the process, right?
மேலும் அதோ கச்சந்தி தாமச, யாரெல்லாம் அறியாமை குணத்தில் மூழ்கி இருக்காங்களோ அவர்கள் இந்த அண்டத்திலிருந்து தாழ்ந்தோ வேறொரு வாழ்க்கையில், அதாவது மிருகமாவோ அல்லது தாழ்ந்த லோகங்கள்லையோ அவங்க போவாங்க. இதுதான் வழிமுறை போயிட்டுருக்கு.
பிரம்மா கேம், பிரம்மா கேம் தட் மிஸ்டர் சச்சன் சார், யூ ஹேவ் நவ் பிகம் ஹோம் ஃபார் யுவர் ஆஃபென்சிவ் ஆக்டிவிட்டி, நவ் ஹேவ் கம் டு டெலிவரி, ப்ளீஸ் கம் வித் மீ.
அதனால் பிரம்மதேவர் வந்தார். பிரம்மதேவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் இந்த மாதிரி இன்னார் இன்னார் நீங்கள் இப்போ பன்றி ஆகிட்டீங்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன், தயவு செய்து என்னோட வந்துடுங்க. இப்ப அந்த பன்றி சொல்லுது, ஓ என்னால உங்க கூட போக முடியாது, என்னால போக முடியாது, எனக்கு நிறைய பொறுப்பு இங்க இருக்கு, என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க, எனக்கு மனைவி இருக்காங்க, எனக்கு என்னுடைய நாடு இருக்கு, என்னுடைய சமுதாயம் இருக்கு.
So if you offer the hawk to take him to the hen, he will refuse. Oh, I have got so much.
அதனால ஒரு பன்றிக்கு நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு நீங்க அழைச்சாலும் கூட அது என்ன சொல்லுது, இல்ல இல்ல எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு.
This is called forget.
அதுதான் மறதி.
This is called forget. Now the Lord Krishna comes. Then what you are nonsense doing this material work? Sarvadharmān parityajyamānekam saraṇam bhavi. Come to me, I give you all protection.
இப்போ பகவான் கிருஷ்ணர் வரார். என்ன நீ இந்த பௌதிக உலகத்துல அபத்தமா செய்துட்டு இருக்க? சர்வதர்மா பரித்தேஜமாமேக்கம் சரணம் ரஜா, நீ என்னிடத்துல வா, உனக்கு எல்லா பாதுகாப்பும்
கொடுக்கறேன்.
உங்களை நம்ப மாட்டேன், எனக்கு இங்க ரொம்ப முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு, நான் உங்களை நம்ப போறதில்ல, இதுதான் நம்முடைய நிலை.
A cognizant soul is forget. Forget.
இதுதான் நம்முடைய நிலை, மறதி. ஒரு கட்டுண்ட ஆத்மா மறதியில் இருக்கான்.
பிரக்கேப் ஆத்மிகா பிக்கேப் ஆத்மிகா. There are two forces of nature is acting upon us by which we decide something.
பிரக்ஷேப் ஆத்மிகா விக்ஷேப் ஆத்மிகா அப்படின்ற ரெண்டு இயற்கை நம்ம மேலே செயல்பட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா எடுக்கிறோம். அது என்னன்னா, இப்போ இந்த வாழ்க்கையில் நான் ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்படுது. இப்போ அடுத்த சனமே மாயா சக்தி என்ன சொல்லுதுன்னா, என்ன அபத்தமான ஆன்மீக வாழ்க்கையில நீ செய்திட போற, இங்க நீ அனுபவி. உனக்கு இங்கே நிறைய இன்பம் எல்லாம் இருக்கு, நீ ஏன் அதை பத்தி சிந்திக்கிற? அதனால பிரேக்ஷாப் ஆத்மிகா விக்ஷேப் ஆத்மிகா அப்படின்ற இதுதான் செயல்பட்டு இருக்கு.
So forget for that. So that is the difference between God and man.
அதனால கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா மறதி.
Yes. In the Bhagavad Gita it is clearly said that my dear Arjuna, you also had many births. You are also, because you are constant companion of me, so whenever I take incarnation in the any planet, so you are also with me.
Inga Bhagavad Gita la theliva solapattirukkiradhu enna na ena dharmam Arjuna, unakkum pala pala piravigal irukku, neeyum kuda nithiyama enudaiya sangathiley irukkiradhala eppella na avadharikkirano endha andathil avadharikkirano அப்ப நீயும் என் கூடவே இருக்க.
So when I took incarnation in the sun planet and I spoke this Bhagavad Gita to sun god, you are also present with me, but unfortunately you have forgotten.
அதனால எப்ப நான் சூரிய கிரகத்துல சூரிய தேவனிடத்துல பகவத் கீதையை உபதேசிச்சனோ அப்ப நீயும் என் கூட இருந்த, ஆனா துரதிருஷ்டவசமா நீ மறந்துட்ட.
Because you are a living being and I am the Supreme Lord.
ஏனா நீ உயிர்வாளி, நான் முழுமுதற் கடவுள்.
That is the difference between the Supreme Lord. I cannot remember. அதுதான்
எனக்கும் முழுமுதற் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். என்னால் நினைவு வைத்து கொள்ள முடியல, மறந்து போறது என்னுடைய இயற்கை.
Now you cannot say, now just now it is 8 o'clock. Can you say exactly at 8 o'clock what you had been doing in the morning or yesterday, this evening? Oh, you have to remember.
இப்போ 8 மணி ஆகுது. நேத்து சாயங்காலம் 8 மணிக்கோ அல்லது இன்னைக்கு காலையில் 8 மணிக்கோ இதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றத உங்களால் சொல்ல முடியுமா? அதை நீங்கள் நினைப்படுத்தி பார்க்கணும்.
I cannot remember even what I was doing 12 hours before or 24 hours before, or what I can remember of what was going on in my previous life.
பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியோ 24 மணி நேரத்துக்கு முன்னாடியோ நடந்ததை கூட என்னால் நினைவு வச்சுக்க முடியல அப்படின்னும்போது கடந்த வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றத எப்படி என்னால் நினைவு வச்சுக்க முடியும்? அது சாத்தியம் அல்ல.
Another thing is that why Krishna can remember and why you cannot remember. What is that? Why is this different?
இன்னொரு விஷயம், ஏன் கிருஷ்ணரால் நினைவு வச்சுக்க முடியுது நம்மால் நினைவு வச்சுக்க முடியல? என்ன அது, என்ன அந்த வித்தியாசம்?
The difference is that Krishna does not change his body.
வித்தியாசம் என்னன்னா கிருஷ்ணர் அவருடைய உடலை மாற்றிக்கொள்றதில்லை.
You'll find in this, this chapter you'll find that Krishna says,
நீங்க இந்த அத்தியாயத்திலேயே பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்றார், ஆத்ம மாயையா, ஆத்ம மாயையா அப்படின்னா அவர் எப்படியோ அப்படியே கீழே இறங்கி வர்றார், அவர் உடலை மாற்றிக்கொள்றதில்லை.
But we are conditioned soul, we change our body. That is the difference. And because we change our body, we forget everything.
ஆனால் நம்ம கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கிறதால நம்ம உடலை மாற்றிக்கொள்கிறோம், அதுதான் வித்தியாசம். நம்ம உடலை மாற்றிக்கொள்றதால நம்ம எல்லாத்தையுமே மறந்து போகிறோம்.
அதுதான்
வித்தியாசம். தான்யகம் வேத சர்வாணி. கிருஷ்ண சொல்றார், என்னுடைய முந்தைய அவதாரங்களில் நான் என்னெல்லாம் செய்தனோ பல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி அது எல்லாமே எனக்கு நினைவு இருக்கு.
I know past, future, present. Not only past, future, present of my activities, but past, future, present of everyone's activities.
எனக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியும். என்னுடைய செயல்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மட்டுமல்ல எல்லாருடைய கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலத்தையும் தெரியும். நீங்கள் 10வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியும். மேலும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் நீங்கள் பார்க்கலாம், முழுமுதற் கடவுளுக்கான வரையறை சர்வஜ்ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வஜ்ஞா அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் அறிந்தவர். அதுதான் முழுமுதற் கடவுளுக்கான தகுதி, சர்வாக்யா. நம்ம சர்வாக்யா இல்லை.
even I am the most perfect living entity, just like Brahma, Shiva, they are also not Sarvajna. The Sarvajna is only Vishnu, Krishna. Krishna is Sarvajna.
மிகவும் பக்குவமான உயிர் வாழிகளான பிரம்மதேவர் சிவபெருமான் கூட சர்வாக்யா கிடையாது. சர்வாக்யா விஷ்ணு மட்டுமே, கிருஷ்ணர் மட்டுமே சர்வாக்யா.
That is the difference between man and God, or living entity and the supreme absolute personality of God.
அதனால இதுதான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் அல்லது உயிர் வாழிக்கும் பூரண புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம்.
He knows.
அவருக்கு தெரியும்.
He knows. Here is the distinction. If you have to believe Bhagavad Gita, then distinction you have to believe. You have to tell. You cannot say that there is no difference between me and Krishna.
அந்த வித்தியாசம் இருக்கு. நீங்க பகவத் கீதையை நம்பணும்னா அப்போ இந்த வித்தியாசத்தையும் நம்பணும். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். எனக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது.
No, there is difference. Here the difference is clearly explained. That is the difference between you and me. That you forget, you cannot remember all the incidences of your life, past, present and future, but I can remember.
அப்படி இல்லை, வித்தியாசம் இருக்கு. இங்க அந்த வித்தியாசத்தை தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. வித்தியாசம் உனக்கும் எனக்கும் என்னன்னா, நீ எல்லாத்தையும் மறந்துடுற. உன்னுடைய வாழ்க்கையின் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால சம்பவங்கள் எல்லாத்தையும் உன்னால் நினைவு வைத்துக்க முடியாது. ஆனால் என்னால் நினைவு வைத்துக் கொள்ள முடியுது. அதுதான் வித்தியாசம்.
Now the next question is that if he does not change his body, why he takes as in, comes as incarnation?
இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ அவர் உடலை மாற்றிக்கொள்றது இல்லை அப்படின்னா ஏன் அவர் பல அவதாரங்களை எடுக்கணும்? இதெல்லாம் கஷ்டமான கேள்விகள்.
There some many difference of opinions among the philosopher. Somebody says that Krishna assumes the material body when he comes.
தத்துவவாதிகள் மத்தியில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. சில பேர் சொல்றாங்க, கிருஷ்ணர் இங்க வரும்போது அவர் பௌதிகமான உடலை ஏற்றுக்கொள்றார். அப்படி அல்ல.
He doesn't assume the material body like us. Then he could not remember. Just here is a critical point.
நம்மள போல அவரும் ஒரு பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டிருக்காருன்னா அப்ப அவரால் நினைவு வச்சுக்க முடியாதே. அதுதான் இங்க முக்கிய கருத்து.
If he would have accepted material body like us, then he could not remember, because we have got this material body and due to this material body and change we cannot remember anything.
நம்மள போலவே அவரும் ஒரு பௌதிகமான உடலை ஏற்றுக்கொண்டிருந்தார் அப்படின்னா அப்போ அவரால் எதையுமே நினைவு வச்சிருக்க முடியாதே. ஏன்னா நமக்கு இந்த பௌதிக உடல் இருக்கிறதுனால நம்ம எதையுமே நினைவு வச்சுக்க முடியறது இல்லையே.
The natural conclusion is that he does not change his body.
அதனால இயற்கையான முடிவு என்னன்னா அவர் அவருடைய உடலை மாற்றிக்கொள்வதில்லை.
And the next part he says, ajopi san abhyatma bhutanami swarupi san prakritim sam adhishtaya sambhavami atmayara. Now this is God, as we generally call, God is almighty, all-powerful.
பொதுவா கடவுள் அனைத்து சக்திகளையும் கொண்டவர், சர்வ வல்லமை படைத்தவர் என்றதை நாம சொல்லுவோம்.
All powerfulness is expressed. The ajopi, although I have no birth, I am eternal.
அந்த அனைத்து சக்திகளையும் உடையவர் என்றதை இங்கே விளக்கப்பட்டிருக்கு. அது அஜோபி, எனக்கு பிறப்பு இல்லைனாலும் நான் நித்தியமானவன்.
Similarly, the living entity, he has also no birth. This birth, which we consider as birth, this is the birth of this body.
அதே மாதிரி உயிர் வாழைக்கும் கூட பிறப்புன்றது கிடையாது. அந்த பிறப்புன்னு எதை நம்ம கருதுறோம்னா இந்த உடலுக்கான பிறப்பு அது. நானும் கூட அஜா தான்.
Not that. I was born at a certain time and I shall die at that time. The birth and death which we have accepted, it is due to this body. But I am not this body.
குறிப்பிட்ட நேரத்தில் நான் பிறந்தேன், குறிப்பிட்ட நேரத்தில் நான் இறக்குறேன் அப்படின்றதல்ல. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்புன்றது இந்த உடல் இருக்கிறதுனால. ஆனால் நான் இந்த உடல் அல்ல. நான் இந்த உடல் அல்லன்ற அந்த கருத்து ஏற்கனவே நம்ம விவாதிச்சது.
So our birth and death calculation is on account of this body.
நம்முடைய பிறப்பு இறப்புன்ற இந்த கணக்கெல்லாம் இந்த உடல் இருக்கிறதால தான்.
Otherwise, we are as good as Krishna. As Krishna is Aja. He never takes birth or never dies. There is no birth and death for Krishna. Similarly, we living entities, we have also no birth and death. We are also eternal.
அப்படி இல்லைன்னா நம்மளும் கிருஷ்ணரை போலவே. கிருஷ்ணர் அஜா. அவர் எப்பவும் பிறவி எடுக்கிறதும் இல்லை, மரணம் அடைகிறதும் இல்லை. அவருக்கு பிறப்பு இறப்புன்றது கிடையாது. அதே மாதிரி உயிர்வாளிகளான நம்ம, நமக்கும் பிறப்பு இறப்புன்றது கிடையாது. நம்மளும் நித்தியமானவர்கள்.
But why this birth and death? This birth and death due to my this material body.
ஆனா எனக்கு ஏன் இப்ப பிறப்பு இறப்பு இருக்கு? ஏன்னா என்னுடைய இந்த பௌதிக சரீரத்தினால.
So as soon as we get our original spiritual body and get out of the contamination of this material body, then we shall be as good as Krishna.
நம்முடைய உண்மையான ஆன்மீக சரீரத்தை அடைஞ்ச உடனே, இந்த பௌதிக சரீரம்ன்ற இந்த கலங்கத்திலிருந்து நம்ம விடுபட்ட உடனே நம்ம கிருஷ்ணரை போலவே ஆயிடுவோம்.
That is the whole process. To understand.
இதுதான் புரிந்து கொள்றதுக்கான மொத்த வழிமுறையும்.
So we have to, this Krishna consciousness means that by the process of Krishna consciousness, we shall revive our original spiritual body.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்றது, இந்த கிருஷ்ண உணர்வு வழிமுறை மூலமா நம்முடைய அந்த மூல ஆன்மீக சரீரத்தை திரும்ப நம்ம பெறுறோம்.
And when we revive our original spiritual body, Sachidananda Vigraha, Sat-Chit Ananda, that is the formation of Krishna and that is our formation.
நம்முடைய மூல அந்த ஆன்மீக சரீரத்தை திரும்ப பெறும்போது சச்சிதானந்த விக்ரஹ, சத்சித் ஆனந்தா, அதுதான் கிருஷ்ணரோட அமைப்பு. அது நம்முடைய அமைப்பும் கூட.
சத் மீன்ஸ் சிதான், சித் மீன்ஸ் ஃபுல் நாலேஜ், ஃபுல் நாலேஜ் ஆனந்தம். ஆனந்த மீன்ஸ் பிளிஸ்.
சத் அப்படின்னா நிரந்தரம், சித் அப்படின்னா அறிவு நிரம்பிய, நித்தியமான அறிவு நிரம்பிய மற்றும் ஆனந்த ஆனந்தமயமான.
Now we can make distinction from the spiritual body and the material body.
இப்ப நம்மால இதுதான் ஆன்மீக சரீரம், இதுதான் பௌதிக சரீரம்ன்றத வேறுபடுத்தி பார்க்க முடியும்.
That as the description of the spiritual body is given, Sat Chit Ananda, eternal, full of knowledge and blissful. That just the opposite number is this material.
ஆன்மீக சரீரத்தை எப்படி விவரிக்கப்பட்டிருக்குன்னா நித்தியமானது, ஆனந்தமயமானது, அறிவுபூர்வமானது. ஆனா ஜட உடலோ அதுக்கு நேர் மாறானது.
It is neither sat, nor chit, nor ananda. It is not sat. Sat means chitan.
இது சத்தும் அல்ல, சித்தும் அல்ல, ஆனந்தமும் அல்ல. சத் அப்படின்னா நித்தியமானது, இது சத் அல்ல.
Now this body is not eternal. Antavastini deha. We have already discussed that this body is perishable. Whereas the person who is occupying this body, he is imperishable. Imperishable.
இப்ப இந்த உடல் நித்தியமானது அல்ல. அந்தவந்த இமே தேகா, நம்ம ஏற்கனவே விவாதிச்ச மாதிரி இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் இந்த உடலை உபயோகப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் அழிவற்றவர்.
This body is perishable, therefore it is not suffering. And it is full of ignorance, therefore it is not chit. And because full of ignorance and because it is temporary, therefore we have got misery.
அதனால இந்த உடல் அழியக்கூடியது, அதனால தான் இது சத் அல்ல. அதே மாதிரி இது அறியாமையில் நிரம்பியிருக்கிறதால இது சித்தம் அல்ல. இந்த உடல் அறியாமையிலையும் அதே சமயத்தில் தற்காலிகமாகவும் இருக்கிறதால நமக்கு துன்பங்களும் இருக்கு.
மாத்ரா பர்சாத் கவுண்டி அசீதோஷ்ண சுக துக்கதா. Similarly, in the month of December, we shall feel severe cold. Why? Due to this part.
உதாரணத்துக்கு இன்று நம்ம எல்லாரும் ரொம்ப அதிக வெப்பமாக இருக்கிறதா உணர்றோம். ஏன்னா இன்னைக்கு வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் நீங்கள் அப்படி உணர்றீங்க? ஏன்னா இந்த உடலால் மத்ராஸ் பர்சாஸ்து கவுந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா. அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் நம்ம எல்லாரும் குளிர் அதிகமாக உணர்றோம். ஏன்? ஏன்னா இந்த உடலால். ஆனால் நம்ம ஆன்மீக சரீரத்தை அடைந்த உடனே நம்ம இதை உணர்றதல்ல. நம்ம எந்த ஒரு பௌதிக செயலாலும் பாதிக்கப்படுறது கிடையாது. நிறைய சாதுக்கள் கிட்டத்தட்ட ஆன்மீகமாக ஆத்மாவை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவர்களை நீங்கள் பார்க்கலாம். அவங்க இந்த குளிர் வெப்பம் இதுக்கெல்லாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது. இன்னும் கூட நீங்கள் பார்க்கலாம்.
If you happen to go to Alava in the month of December, there is a fair. All sadhus come there. In the severe cold, of course not so cold as in your country, but still sometimes it is 40 degrees temperature.
நீங்க டிசம்பர் மாதத்துல அலகாபாத் நகரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அங்க நீங்க பார்க்கலாம். ஒரு திருவிழா நடக்கும். அங்க நிறைய சாதுக்கள்லாம் வருவாங்க. கடுமையான குளிரா இருக்கும் அங்க. அப்கோர்ஸ் இங்க உங்க நாடு அளவுக்கு அந்த அளவுக்கு குளிர் அதிகமா இருக்காது. இருந்தாலும் அங்க 40 டிகிரி வெப்பம் இருக்கும்.
But you will find many saints, they are bare, the body, there is no dress, they are sitting, dead of night, they don't care for cold or heat, you see, because they are spiritually advanced.
இருந்தாலும் நீங்க அங்க நிறைய சாதுக்களை பார்க்கலாம். உடல்ல எந்த துணியும் இல்லாம வெற்று உடலோட இருப்பாங்க. அவங்க இந்த எந்த உடையுமே உடுத்திக்க மாட்டாங்க. எந்த குளிருக்கும் வெப்பத்துக்கும் பொருட்படுத்த மாட்டாங்க. நடுராத்திரியில் கூடவே அவங்க அப்படியே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்கள்.
அதனால்
நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் எந்த அளவுக்கு அடைறீங்களோ அந்த அளவுக்கு
நீங்கள் iron put into the fire, it gets warmer and becomes red hot. And as soon as it is red hot, it is no longer iron, it is fire.
பலமுறை நான் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஒரு இரும்பு இருக்கு. அந்த இரும்பு எடுத்து நீங்க நெருப்புல வச்சிங்கன்னா அது சூடாகி அதிக வெப்பமாகி அது சிகப்பு நிறத்துல அது ஆயிடும். அப்போ அது வந்து இரும்பு இல்லை, அப்போ வந்து அது நெருப்பாகவே ஆயிடுது.
Similarly, even if you are in this body, material form, if you advance yourself in spiritual consciousness or Krishna consciousness, you will be spiritualized, your body will be spiritualized.
அந்த இரும்பு நீங்க எங்க தொட்டாலும் அது சுட்டுடும். ஏன்னா அது நெருப்புக்கான குணத்தை பெற்றிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த பௌதிக உடலில் இருந்தாலுமே கூட நீங்கள் ஆன்மீகமாக அல்லது கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்மீகமாக மாறுவீங்க. உங்களுடைய உடல் ஆன்மீகமாக மாறும். அதன் பிறகு நீங்க இந்த பௌதிக கலங்கங்களால பாதிக்கப்பட மாட்டீங்க. எந்த அளவுக்கு நீங்க அதிக முன்னேற்றம் அடைறீங்களோ அந்த அளவுக்கு அதை நீங்க உணரலாம். பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் இது எதிர்காலத்தில் சோதிச்சு பார்க்கறது இல்லை, ஆனால் இப்பவே நீங்க அதை புரிந்து கொள்ளலாம். அதனால அந்த விதத்தில் நம்ம முன்னேற்றத்தை அடையணும். இங்க கிருஷ்ணர் சொல்றார், நான் அஜாவா இருந்தாலும் கூட
அஜோ விசன் அபய ஆத்மா பூதானாம் இஸ்ருபிசன் பிரத்யங்காம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாயா. Just like Krishna's birth, Krishna's appearance and disappearance is just like the sun.
கிருஷ்ணருடைய தோற்றமும் மறைவும் சூரியனை போன்றது.
Now sun in the morning you see that it appears as if it is born from the eastern horizon.
நீங்க காலை நேரத்தில் கிழக்கு திசையில பாத்தீங்கன்னா சூரியன் கிழக்கு திசையில இருந்து பிறந்து வர மாதிரி தோணும். அது பிறக்கிறது இல்ல, அது எப்பொழுதுமே ஆகாயத்தில் இருந்துட்டு தான் இருக்கு.
It is the position of the heart in which we understand that sun is now rising from the eastern horizon. He is neither rising nor he is dipping into the sea.
இந்த பூமி இருக்கக்கூடிய நிலையை வச்சு இப்ப சூரியன் கிழக்கு கீழ்வானத்தில் உதயமாகுது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டுட்டு இருக்கோம். சூரியன் வந்து உதயமாகிறதும் அல்ல, கடலுக்குள்ள மூழ்கிறதும் அல்ல. சூரியன் அதோட நிலையிலே இருந்துட்டு இருக்கு, ஆனா இந்த பூமியோட நிலை மாற்றம் அடைறதால சூரியன் அஸ்தமனம் ஆகிற மாதிரியும் நம்ம பார்க்கிறோம்.
Similar, the Krishna, when he comes as incarnation, he comes just like this, in the same way.
அதே மாதிரி கிருஷ்ணரும் அவதாரமா வரும்போது அவர் இந்த மாதிரி தான் வர்றார், இதே வழியில.
There is some historical, I mean the calculation, when Krishna comes on this earth, it is calculated that
864 அப்படின்றதுக்கு வரலாறுல ஒரு கணக்கு இருக்கு. அதாவது 864 கோடி வருஷத்துக்கு ஒரு முறை அவர் வர்றதா சொல்லப்பட்டிருக்கு.
Just like you can see the sun rising after 12 hours, after 24 hours, the morning sun rising takes place every 24 hours. The sun setting also takes place every 24 hours.
நீங்க சூரிய உதயத்தை எடுத்துட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை சூரிய உதயமாகுது. அதே மாதிரி சூரிய அஸ்தமனமும் 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை அஸ்தமனமாகுது.
Similarly, there is also time limit that is mentioned when Krishna comes, when Krishna rises. He is rising just like sunset and sun rising is going on every moment.
அதே மாதிரி கால அளவு இருக்குன்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் வரும்போது சூரியனை போல அவரும் உதயமாகிறார். சூரிய உதயம் சூரிய அஸ்தமனன்றது ஒவ்வொரு க்ஷணமும் நடந்துட்டு இருக்கு.
Now if you inquire where is now sunset on sunrise, you can understand. In different countries, somewhere the sun is now rising. Now in America, the sun set and in India it is rising.
இப்போ நீங்க விசாரிச்சீங்கன்னா வெவ்வேறு நாடுகளில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கும். இப்போ இங்க அமெரிக்காவில் சூரியன் வந்து அஸ்தமனமாயிருக்கு. அதே இந்தியாவில் சூரியன் உதயமாயிட்டிருக்கு.
எக்ஸாக்ட்லி இட் இஸ் நவ் 8 quarter past 8 and if you know by radio message what is the time in India, you will find that it is quarter past 8 in the morning and the sun has just risen.
சரியா இப்போ இங்க 8:30 ஆகுது. இப்போ நீங்க வானொலி செய்தியை கேட்டீங்கன்னா இந்தியாவில் இப்போ காலையில 8:30 இப்போ தான் சூரிய உதயமா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
Similarly, if you inquire from Japan or any other country, the sun is somewhere in the meridian, sometimes it is the dead of night.
இப்போ இங்கே சூரிய அஸ்தமனமாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஜப்பான்லேயோ அல்லது வேறு நாடுகள்லையோ விசாரிச்சிங்கன்னா அங்கே நற்பகலாக இருக்கலாம், சில சமயத்தில் அது நடு ராத்திரியாக கூட இருக்கலாம்.
So this time in difference is just like going on according to the position of the world movement. Similarly, Krishna's appearance, disappearance, is like that.
அதனால் இந்த உலக சுழற்சியை பொறுத்து இந்த கால மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு, கால வேறுபாடுகள் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணருடைய தோற்றம் மறைவும் அதே மாதிரி தான்.
It's not that Krishna is born and Krishna is gone. No, it's not like that. Somewhere is Krishna there. That's like the sun is somewhere.
சூரியன் எப்பொழுதும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கோ, அதே மாதிரி கிருஷ்ணர் இங்கே வந்தார் அவர் போயிட்டார் அப்படின்றது அல்ல, அவரும் ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கார்.
There are innumerable universes. They one universe, you see, this is only one, but there are many. You find in the Bhagavad Gita, the ekaṃsina situ jagat. Ekaṃsina situ jagat. These material manifestations with innumerable universes is only
நீங்க ஒரு பிரபஞ்சத்தை தான் பார்க்குறீங்க, இது ஒரே ஒரு பிரபஞ்சம்தான். ஆனால் பல பிரபஞ்சங்கள் இருக்குது, அதை நீங்கள் பகவத்கீதையில் பார்க்கலாம். ஏகாம் சைன ஸ்திதோ ஜகத், இந்த பௌதிக தோற்றம் அப்படின்றது எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களை கொண்டது, அது எல்லாமே என்னுடைய ஒரு அம்சம்தான் அப்படின்றார். ஏகாம்சேனோ ஸ்திதோ ஜகத், இந்த விளக்கங்கள்லாம் பகவத்கீதையில் இருக்கு.
So we should always remember that we are reading Bhagavad Gita and we should understand it as it is.
எப்பொழுதுமே நம்ம என்ன நினைவில் கொள்ளணும்னா, நம்ம பகவத்கீதையை படிக்கிறோம், நம்ம பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளணும்.
We should not make any interpretation. That is the wrong thing. If there was some necessity of interpretation, we should not think that Krishna left the matter for being interpreted by in later age by some scholar.
நம்மள எந்த ஒரு விளக்கங்களும் கொடுக்க கூடாது, அது தவறான விஷயம். இப்போ நாம விளக்கத்துக்கு அவசியம் இருக்கு நினைச்சோம்னா, கிருஷ்ணர் காலப்போக்கில் வரக்கூடிய பண்டிதர்கள் ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக ஏதோ விட்டுட்டு போனார் அப்படின்றது அல்ல.
Oh, he could have disclosed this himself. He was quite competent. No. There is no question of interpretation. We have to understand Bhagavad Gita as it is. If we cannot understand, that is a defect in me, not in the Bhagavad Gita.
அப்படி அல்ல. ஓ, அது அவரே வெளிப்படுத்திட்டு போயிருக்கலாமே. நம்ம பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளணும். நம்மால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியலன்னா அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறை, பகவத்கீதை அல்ல.
So we have to find out the defect in me. So Lord Krishna said, Ajobi san abhayatma bhutanam isvarupam. Although I am the Lord, I am the Supreme God of everything. And although I am unborn,
அதனால குறை என்னிடத்துல தான் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பகவான் சொல்றார், அஜோபிசன் அவே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். நான் பகவானாக இருந்தாலும், அனைத்திற்கும் மூல முழுமுதற் கடவுளாக இருந்தாலும், நான் பெறப்பெற்றவன் அஜ, மேலும் அவ்யே ஆத்மா, எனக்குள்ள எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் பிரகிருத்தின் சுவாம் அதிஷ்டாய, பிரகிருத்தின் சுவாம். இப்போ ரெண்டு வகையான பிரகிருதி இருக்குன்றத நீங்க புரிந்து கொள்ளணும். பிரகிருதி அப்படின்னா இயற்கை.
In the 7th chapter of Bhagavad Gita, the Lord says that he has got two, why Lord says, in the Vedic scripture also you find, parasa sakti vividhaivasya, there are different kinds of nature of the Supreme.
Bhagavad Gita in 7th adhyayathula neenga paakalam, Bhagavan solrar, Bhagavan yen solano, Veda shastrangale solludhu, adha neenga paakalam. பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை, அந்த முழுமுதற் கடவுளுக்கு வேறுபட்ட வகையான இயற்கைகள் இருக்கு.
சாபாவிக ஞான பலத்தியா, சோ அவுட் ஆஃப் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட், தே ஹேவ் டிவைடட் தி ஹோல் திங் இன்டு 3 டிவிஷன்ஸ்.
சுவாபாவிக ஞான பல கிரியாச்ச, பல்வேறு வகையான இயற்கை பகவானுக்கு இருந்தாலும் அவைகள் மொத்தத்தையும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு.
One is called the external nature and the other is called internal nature and there is another nature which is called marginal nature.
ஒன்று உள் இயற்கை, இன்னொன்று வெளி இயற்கை, இன்னொன்று நடுத்தர இயற்கை.
The external nature, the material world, the manifestation of this material world is external nature.
இந்த பௌதிக உலக தோற்றமானது வெளி இயற்கைன்னு சொல்லப்படுது.
And this is described in the Bhagavad Gita as you find it in the 7th chapter. The aparayam, apara means inferior or lower nature. Lower.
மேலும் இது பகவத்கீதை 7th அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்னா அப்பரேயம், அப்பரா. அப்பரா அப்படின்னா தாழ்ந்த இயற்கை, இது தாழ்ந்த இயற்கை அப்படின்னா அவருக்கு உயர்ந்த இயற்கையும் இருக்கு. ஆமாம், அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறார், நீங்க வந்து உயர்ந்த இயற்கை தாழ்ந்த இயற்கை எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது.
There is a nature. Now here, the Lord says that when I come as incarnation, when I appear, the prakriti shram adhishtha. Shram means the higher nature.
உயர்ந்த இயற்கையும் இருக்கு. இப்போ பகவான் சொல்றார், நான் அவதாரமாக வரும்போது, நான் தோன்றும்போது பிரகிருத்தின் சுவாம் அதிஷ்டாய, சுவாம் அப்படின்னா உயர்ந்த இயற்கை. அவர் இந்த ஜட இயற்கையை ஏற்றுக்கொள்றதல்ல.
Sometimes the head of the country goes to visit, to see, to inspect how the prison life is going on, or to give them some instruction, some good lesson, that why you are rotting in prison, you become good citizen.
அவர் இந்த ஜட இயற்கையை ஏற்றுக்கொள்ள அப்படின்றதுக்கான ஒரு நல்ல உறுதியான உதாரணம் கொடுக்கலாம். சிறைச்சாலைக்குள்ள சில சமயத்தில் நாட்டோட தலைவர் விஜயம் செய்கிறதுண்டு. அவர் அங்கே வந்து சோதனை செய்து பார்த்துட்டு அந்த சிறை வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அவங்களுக்கு நல்ல உபதேசம் கொடுக்கணும், நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும், ஏன் நீங்கள் இந்த சிறைக்குள்ளே சிரமப்பட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல பிரஜை ஆகலாமே அப்படின்னு போதிக்கிறதுக்காக வரார்.
Now, suppose the head of the state goes to the prison. and to instruct the prisoner. And if the prisoner thinks, oh, he is also a prisoner. The head of the state who has come to instruct, he is also one of the prisoners like us.
இப்போ நாட்டோட தலைவர் சிறைக்குள்ளே வந்து அந்த கைதிகளுக்கு உபதேசிக்கிறதுக்காக வர்றார். இப்போ அந்த கைதிகள் நினைக்கிறாங்க, ஓ இவரும் கைதி ஆகிட்டாரா, நாட்டோட தலைவர் உபதேசிக்கிறதுக்காக வந்திருக்கார். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இவரும் நம்மளை போல ஒரு கைதி. அதே மாதிரி கிருஷ்ணர் நம்மளை போல அவரும் பௌதிக உடலை பெற்றிருக்கார், அவரும் நம்மள ஒருத்தர் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறு.
That is explained in the later chapter 5. Avajananti manu mura manasim tanuasrita. Oh, because I appear just like a man, the foolish man considers me as one of them.
அது பின்வரக்கூடிய அத்தியாயங்களில் விளக்கப்பட்டிருக்கு. அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனம் ஆசிரித்தம். ஓ நான் ஒரு மனிதனை போல தோன்றுறேன்றதுனால முட்டாளாக இருக்கக்கூடியவன் என்ன கருதுறான், நானும் அவர்களில் ஒருத்தனாக
கருதுறான். I appear in my own spiritual nature. I don't accept this lower nature.
Ana na avargalla oruthan alla inge romba telivada sollapattirukke naan thondrum bodhu prakritim swamadishtaya na enudaiya sonda aanmeega iyarkile thondrugiren na inda jada iyarkai yetrukolradilla.
So when we appear just like we are appeared. We have appeared in this material world, accepting this material body, the lower nature. But when Krishna comes, he does not accept the lower nature. He comes in his original, superior or higher nature. That is the difference between Krishna and Krishna.
இப்போ நம்ம தோன்றும் போது நம்ம எல்லாரும் இங்கே தோன்றியிருக்கோம், நம்ம இந்த பௌதிக உலகத்தில் தோன்றியிருக்கோம், நம்ம இந்த ஜட உடலை ஏற்றுக்கொண்டிருக்கோம், அது தாழ்ந்த இயற்கை. ஆனால் கிருஷ்ணர் வரும்போது கிருஷ்ணர் இந்த மாதிரி தாழ்ந்த இயற்கையை ஏற்றுக்கொள்றதில்ல, அவர் அவருடைய மூளை உச்சமான அந்த உயர்ந்த இயற்கையில் வர்றார். அதுதான் கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே தெளிவாக அதை சொல்லப்பட்டிருக்கு, பிரகிருத்தின் ஸ்வாம். ஸ்வாம் அப்படின்னா சொந்த தனிப்பட்ட உள் இயற்கை.
That's like everybody has got some personal affair and some public affair. Everybody.
ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட விவகாரங்கள் பொது விவகாரங்கள் இருக்கிற மாதிரி இது.
A man, high court judge, he may be as a public man, he may be a different personality. In the high court bench, but at home he is a different person.
உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய ஒருத்தர் பொதுவான நபர், அவர் உயர் நீதிமன்ற பெஞ்சில் அமர்ந்திருக்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட விதமான நபராக இருக்கலாம், ஆனால் அவருடைய வீட்டில் அவர் வேறுபட்ட நபராக தோன்றுவார்.
In the high court bench, one has to address that person, my lord. At home, his wife addressing him by his own name. Mr. Harry, why don't you do it? There is no question of my law.
உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய இருக்கையில் இருக்கும்போது அவரை யாராவது குறிப்பிடணும்னா மை லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே அவருடைய வீட்டில் அவருடைய மனைவி அவரை ஹரி ஏன் நீங்கள் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படி தான் கேட்பாங்க. அங்க வந்து மை லார்ட் என்ற கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை.
Similarly, Krishna has got two nature, lower nature and higher nature.
அதே மாதிரி கிருஷ்ணருக்கு ரெண்டு வகையான இயற்கை இருக்கு, உயர்ந்த இயற்கை தாழ்ந்த இயற்கை.
The higher nature is internal potential. That is his real life. So here, Krishna says that I come, ajopi, son of Vyatma, Bhutana, Visurupi, sir. Because I need not come here. I need not come, Bhutana, Visurupi, sir. Just like if he is the Supreme Lord, why does he come here?
உயர்ந்த இயற்கையானது அவருடைய அந்தரங்க சக்தி, அது அவருடைய உண்மையான வாழ்க்கை. அதனால் கிருஷ்ண சொல்கிறார், நான் இங்கே வரும்போது அஜோபிசன் அவே ஆத்மா பூத்தானாம் ஈஸ்வரோபிசன், ஏன்னா நான் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை பூத்தானாம் ஈஸ்வரோபிசன். இப்போது அவர் முழுமுதற் கடவுள்னா அவர் எதுக்காக இங்கே வர்றார்?
But if he comes here, we cannot object. We cannot say that he cannot come here. He is free.
ஆமா, அவர் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் இங்கே வர்றாருன்னா நம்மால் அதை எதிர்க்க முடியாதே. நம்ம அதை எப்படி எதிர்க்க முடியும்? நம்மால் நீங்கள் இங்கே வராதீங்கன்னு சொல்ல முடியாது. அவர் சுதந்திரமானவர். அவர் சுயம்பு, அவர் முழு சுதந்திரமானவர். அவர் விரும்பினா அவர் வரலாம்.
Just like the example, if the head of the state goes to a prison house, it is not that he has been forced to come there, just like other prisoner. But he comes to inspect, to see, it is liking.
அந்த உதாரணம் மாதிரி நாட்டோட தலைவர் சிறைச்சாலைக்குள்ளே போகிறார் அப்படின்னா, அவர் கைதிகள் எப்படி கட்டாயப்படுத்தி வர வச்சாங்களோ அந்த மாதிரி அவர் கட்டாயப்படுத்தப்படலை. ஆனால் அவர் சோதிக்கிறதுக்காக வர்றார், அவர் பார்க்கறதுக்காக வர்றார். அது அவருடைய விருப்பம். அதே மாதிரி கிருஷ்ணர் இங்கே வரும்போது ஒரு நோக்கத்தோடு வர்றார். என்ன நோக்கம் அது? அவர் இங்கே வரும்போது வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களை மீட்கிறதுக்காக
வர்றார்.
நம்ம அவரோட அம்சம், கிருஷ்ணர் நம்ம அவருக்கு அன்பு காட்டுறதை காட்டிலும் அதிகமாக அவர் அன்பு காட்டுறார். உண்மையிலே நம்ம அவருக்கு அன்பு காட்டுறதில்லை, ஆனால் கிருஷ்ணர் அன்பு காட்டுறார்.
Krishna loves every living being. He says, Sarvajoni Shikantaya Sambhavanti Murta. Every living being, whatever form he is, that doesn't matter. I am the Bijapada Pita. I am the seed-giving father.
Krishna, Yella Virvaligalyam Nesikrar. அவர் சொல்றார், சர்வ யோனிஷு கவுந்தேய சம்பவந்தி மூர்த்தையா, எல்லா உயிர்வாளிகளும், அந்த உயிர்வாளிகள் என்ன ரூபத்தில் இருந்தாலும் அது முக்கியமல்ல, நான் பீஜ பிரதாபிதா, எல்லா உயிர்வாளிகளுக்கும் விதை கொடுக்கும் தந்தை.
So the father is always affectionate to the sons. The sons may forget the father, but the father cannot forget.
ஆனால தந்தை எப்பொழுதுமே மகன்கள் மீது பாசத்தோடு இருக்கார். மகன்கள் தந்தையை மறந்துடலாம், ஆனால் தந்தையால் மறக்க முடியாது.
Krishna comes here out of his love for us, to deliver us, to give us the right path.
நம் மீது இருக்கக்கூடிய அவருடைய பாசத்தினால நம்மளை விடுதலை கொடுக்கறதுக்காக, நமக்கு சரியான பாதை காட்டுறதுக்காக அவர் இங்கே வர்றார்.
சர்வ தர்மான் பரித்தஞ்ச, மை டியர் சன், why you are rotting in this miserable world, you come to me, I give you all protection.
சர்வதர்மான் பரித்தியஜ, என தர்மை மகனே, நீ ஏன் இந்த துக்ககரமான பௌதிக உலகத்துல துன்பப்பட்டு இருக்க? நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்.
You are the son of the supreme, so you can enjoy life very supremely, very magnificently, without any death. Why you are rotting?
நீ உச்சமானவருடைய மகன், நீ எல்லாத்தையும் மிக உச்சமான நிலையில் அனுபவிக்கலாம், மிக பெரிய அளவில், எந்த மரணமும் இல்லாம ஏன் நீ துன்பப்படுற? அதுதான் கிருஷ்ணருடைய கருணை.
Don't think that Krishna comes just like we have come here being obliged.
அஜோ பிசன் அவி ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோ பிசன். நம்ம இங்கே கட்டுப்பட்டு வர்ற மாதிரி கிருஷ்ணர் வரதா நினைக்காதீங்க. பிரகிருத்தே கிரியமானானி, நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையால நம்ம கட்டாயப்படுத்தப்படுறோம். அவர் அந்த மாதிரி அல்ல. அதுதான் கிருஷ்ணருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். மிக்க நன்றி.